கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. என்னுடைய கூட இந்த நாளிலும் சங்கீத புஸ்தகத்திலிருந்து 34வது சங்கீதம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது.
கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு இல்லையா? ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? புதிதாக நீங்கள் ஒரு வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறதில்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதற்காக நானும் நீங்களும் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த ஜெயத்தை விசுவாசத்தின் மூலமாய் நானும் நீங்களும் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அந்த வாக்கு தத்தத்தை நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய், வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துகிறவர்களாய், வாழ்க்கையிலே அதை வாழ்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் விருதாவாய் கர்த்தரை நாங்கள் சேவிக்க தேவையில்லை. தம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் அளிக்கிறவர் என்று முதல்ல நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனிடத்திலிருந்து ஒரு பிரதி உபகாரம் உண்டு. பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து செய்கிறதல்ல, ஆனால் பிரதி உபகாரம் உண்டு. நீங்கள் அதை நம்ப வேண்டும். நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் சுவிசேஷம் என்கிறது வாழ்ந்து காட்டுகிற ஒரு வாழ்க்கையும் கூட. ஹல்லேலூயா இல்லையா? வாழ்ந்து காட்டுகிற ஒரு வாழ்க்கை இல்லையா? சாட்சிகளா இருங்கள் என்று சொன்னார். வாழ்ந்து காட்ட வேண்டும் நானும் நீங்களும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை நாங்கள் தேவ ஜனங்கள் இந்த உலகத்துக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டும். உலகம் எதிர்பார்க்கிற விதமாய் அல்ல, ஐஸ்வர்யத்தை நோக்கி ஓடுகிறவர்களா அல்ல, மாறாக ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை எல்லா விதத்திலும். ஏனென்றால் உலகத்திலே தெரிந்த உண்மை, ஐஸ்வர்யத்தினாலே எல்லாவற்றையும் வாங்க முடியாது என்பது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனாலே தேவனுடைய கரத்தில் இருந்துதான் அந்த நன்மைகள் வர முடியும். அதை மட்டும் நாங்கள் விளங்கிக் கொள்ளோம். கர்த்தரை தேடுகிற ஜனங்களாய் இருந்து கொண்டு நாங்கள் குறைவுள்ளவர்களாய் வாழ்வது எந்த விதத்திலும் ஒத்து வராது, எந்த விதத்திலும் சரியில்லை. அது இதிலே அங்கே இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் கண்ணோக்கி அடையாளம் காண வேண்டும் இல்லையா? நீங்க ஒரு ஒரு பாத்திரத்துல தண்ணீரை நிறைக்கிறீங்கன்னு வைங்க, பாத்திரம் நிறையவே இல்லை. அவர் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும், இவ்வளவு பெரிய பாத்திரம் இவ்வளவு நேரம் நான் நிறைச்சு கொண்டு வந்து நிறையாம போகுமா இல்லையா? அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். பாத்திரத்துல ஏதோ ஒரு பழுது இருக்க வேண்டும், ஏதோ ஒரு பகுதியில அங்கே ஒரு ஓட்டை இருக்க வேண்டும், அல்லது ஒரு இடைவெளி இருக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டி கொண்டார்கள் என்று சொல்லி சேர்த்து சேர்த்து வைக்கிறார்கள். தேவரை விட்டு விட்டார்கள், என்ன செய்தார்களாம், சேர்த்து செய்து வைத்தார்களாம், வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டி கொண்டீர்கள். நீங்க எவ்வளவுதான் மாச்சு மாச்சு நிறைச்சாலும் அதுக்குள்ள சேராது. ஆனால் இங்கே வாக்கு தத்துவமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற உதாரணத்தையும் கவனிக்க வேணும். நீங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். உங்களுக்கு சிங்கத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீங்க பாத்திருக்கீங்களோ எனக்கு தெரியல. லைஃபா பாத்திருக்க மாட்டீங்க, எல்லாரும் டிவிலாம் பாத்துருவீங்க, ஜூல சிங்கத்தை பார்க்கலாம். ஆனா சில வைல்ட் லைஃப்ல ஏதாவது காட்டியிருக்கலாம். சிங்கத்துக்கு பசி வந்தா அது எழும்பி போகும், கண்ணில படுற ஏதோ ஒரு மிருகத்தை அடிச்சு வேட்டையாடி ஒரு குரூப்பா போய் கொண்டு வந்து போட்டு விடும். அப்ப சிங்கத்துக்கு அடுத்த நேர சாப்பாட்டை பற்றி யோசிக்க தேவையில்லை, பிளான் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் அது காட்டுக்கே ராஜா, அது நினைச்ச நேரத்துல நினைத்த மிருகத்தை வேட்டையாடி அதுக்கு உண்கிற பலன் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிங்கத்தினுடைய குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கூட பட்டினியா இருக்கலாம், இருக்க முடியும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வாசிக்கும் போது தயவு செய்து வேத வசனங்களை உள்வாங்கி விசுவாசத்தோட நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஜீவனுள்ள வார்த்தைகள் இது, எனக்குள்ளே மரித்து போகிற விசுவாசத்தை திருப்பி எழுப்பி விடுகிற வார்த்தைகள் இது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது இல்லையா? அது ஊடுருவ குத்துகிறது மாத்திரமல்லாமல் அங்கே ஜீவனையும் உண்டாக்குகிறது. ஆக கடவது ஆக கடவது என்று சொல்லி அலங்கோலமாய் கிடந்த பூமியில் இருந்து எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. மண்ணாயிருந்த மனுஷனை கூட உருவாக்கினார். அப்படிப்பட்ட நிலையில என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையில இருக்கிற அலங்கோலங்களை எல்லாம் களைந்து கொண்டு அதை தன்னுடைய ஆசீர்வாதத்தினாலே தேவன் நிரப்புகிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆசீர்வாத குறைச்சல் உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கவே கூடாது. நாங்கள் வளமாய் இருக்கிறதுக்காக நான் இதை சொல்லவில்லை. நாங்கள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இஸ்ரவேல் தனக்குத்தானே கனி கொடுக்கிறது சொன்னார். தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. எந்த மரமும் தனக்குத்தானே கனி கொடுக்கிறது அல்ல, மாறாக மற்றவர்கள் பிரயோஜனப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் கனியை உடையவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது இல்லையா? ஆக பாருங்க, நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் தேவனுடைய ஆவியிலே மூன்று காரியங்களை நான் அடையாளம் கொண்டு கொண்டேன். அதற்கு தடையாக இருக்கிறதை, அதற்கு சில வேத ஆதாரங்களோடு கூட அதை தியானித்து அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமாயிருந்தால், அல்லது அந்த அந்த காரியங்கள் எங்களுக்கு அப்படி ஒரு தடைகளை, ஒரு ஆசீர்வாத குறைவுகளை எங்கள் வாழ்க்கையிலே வைக்குமாயிருந்தால், நாங்கள் அதை விலக்கிவிட்டு தேவனுக்கு என்று சொல்லி எங்களுடைய இருதயங்களை பரிசுத்தம் பண்ணி தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்க வழி நடக்க வேண்டும். இந்த வேத வசனங்கள் எங்களுக்கு அதற்காகத்தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழியங்களும் அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படிக்கு தான் இந்த ஊழியங்கள் உண்டாயிருக்கிறது இல்லையா? யாரும் உங்களை குற்றப்படுத்துறதுக்காக இந்த இடத்திலே வந்து காரியங்கள் சொல்லுகிறதோ அல்ல இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தவான்களாய் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்த போதிலும் ஒரு சில குறைகள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்கிறது. மாம்சத்தில் இருக்கும்போது சில பலகீனங்கள் எங்களோடு கூட இருக்க செய்கிறது. சில வழியில் அது எங்களுடைய அறியாமையாக கூட இருக்கலாம். ஆனால் மனம் திரும்புகிற நாட்களில், தேவன் அறிந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் இல்லையா? அதுக்காகத்தான் அவருடைய வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனை கதை கொண்டுதான் உபதேசங்களும் எல்லா இடங்களிலும் நடக்கிறது. போதனைகள் அதுக்கேற்ற மாதிரிதான் நடக்கிறது. வீட்டு கூட்டங்களிலே நடக்கிற தியானிக்கப்படுகிற வார்த்தைகளும் அதுக்காகத்தான் தியானிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு புரோகிராமா நாங்க இதை செய்யணும் என்று சொல்லி அவசியம் எங்களுக்கு கிடையாதுங்க இல்லையா? இன்னும் பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஏனென்றால் கர்த்தர் வருகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ, கர்த்தர் என்னை கொண்டு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை முடிந்த வரையிலே நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். பிரியமானவர்களே, என்னோடு கூட தயவு செய்து ரோமருக்கு எழுதின நிருபத்திலே முதலாவது அதிகாரத்திலே 21வது வசனத்தை வாசிங்க.
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தெரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தெரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவ ஆலோசனை எங்களுக்கு என்றைக்குமே உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய நல்ல வழியிலே நடத்துகிறார். அவர் நிறைய இடங்களிலே ஆலோசனை சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நாங்கள் பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்றதுக்கு காரணம் தேவ ஆலோசனையை நாங்கள் கேட்க முடியாததுனாலே தான் மாட்டிக்கொள்கிறோம். அதனாலே இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு நீங்க வரும்போதே, அதாவது வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே சியோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி. தயவு செய்து உங்களோட வாழ்க்கையில இந்த வரைக்கும் நீங்க அப்படி செய்யாவிட்டால் இனிமேல் உங்களுடைய நடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு போகும்போது நீங்க எப்பவுமே ஒரு சந்தோஷமா வர கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது துக்க முகத்தோட வராதிங்க. ஏனென்றால் உங்களுடைய துக்கங்களை எல்லாம் களைந்து போடுகிற ஒரு இடம் தான் இது. அந்த நம்பிக்கையோடு தான் நீங்க இங்க வரணும். தேவ சமூகத்திலே என்னுடைய தேவைகள், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகிறது. நான் நாலு பேருக்கு உபயோகமான ஒரு ஆளா இருக்க போகிறேன் என்ற அந்த விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தேவனை தேடி பிரயோஜனம் இல்லை. தேவனை மகிமைப்படுத்துற இடங்கள்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மகிமைப்படுத்துற இடத்துல மற்றவர்களுக்காக நான் மகிமைப்படுத்துறதில்ல, என்னுடைய உள்ளுணர்வு, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த நன்றி உணர்வு அது என்னை வெளிப்படுத்தும். மற்றவர்களுக்காக நான் ஆராதிக்கிறது இல்ல, நான் ஆராதிக்கிறது எனக்காக ஆராதிக்கிறேன். ரெண்டாவது, அந்த ஆராதிக்கிற நேரத்திலிருந்து நான் ஒரு நிமிஷம் கூட விட்டு வெளியில போறதை நான் விரும்ப மாட்டேன். தயவு செய்து இந்த இடத்தை விட்டு விலகாதீங்க. ஏனென்றால் இது தேவன் அசைவாடுகிற இடம், தேவன் அசைவாடுகிற நேரம், தேவன் உங்களோடு பேசுகிற நேரம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் இல்லையா, தேவன் உங்களோடு கூட உறவாடுகிற நேரம், தேவன் உங்களை பலப்படுத்துகிற நேரம். நீங்க இந்த இடத்துல இருந்து விலகி, நான் உண்மையில சொல்றேன், நான் ஆராதனைக்கு வந்தா அந்த இடத்துல இருந்து முடிஞ்சு போகும் வரைக்கும் அந்த இடத்த விட்டு அசையவே மாட்டேன். அதுக்கு தேவையும் இல்லை எனக்கு. ஏனென்று சொல்லி சொன்னால், தேவன் என்னோடு பேசுகிற நேரம் இது, தேவன் என்னை சந்திக்கிற நேரம் இது, தேவன் என்னை பலப்படுத்துகிற நேரம் இது, தேவன் நான் அறியாத என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிழையான யோசனைகளை திருத்தி கொண்டு வருகிற நேரம் இது. அது ஆராதனையா இருக்கட்டும், அது என்ன ஜபமா இருக்கட்டும், அது வேத வசன பிரசங்கம் தான் சொல்லி நான் இப்ப, அது ஆராதனையிலே பாடல்கள் மூலமாய், அங்கே துதிக்கிற துதிகள் மூலமாய் கர்த்தரின் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவார். அதனாலே தேவன் என்று அறிந்திருந்தால் தேவனை மகிமைப்படுத்த தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை தேடுகிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது இல்லையா, கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷர்களுக்கு அல்ல, அல்லது இந்த சுத்தி இருக்கிற அந்த பில்டிங்குக்கு அல்ல இல்லையா, கர்த்தருக்குரிய மகிமை அவருக்கு மாத்திரம்தான் உரியது. அதை நான் அவர் என்னுடைய துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்லுகிறார், கையின் கிரியைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நானும் நீங்களும் அதை விரயமாய் செலவழிக்க கூடாது. நன்றாக தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, நாங்க இங்க வர்றது ஆராதிக்கிறதுக்கு. ஆராதனையில ஒரு அட்டென்ஷன் வேணும், ஆராதனையில ஒரு ஒரு பயம் வேணும். ஏனென்றால் இங்க கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார் இல்லையா, கர்த்தர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கிறதையும் செய்யாததையும் அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் பரிபூர்ணமாய் உங்களுக்கு பலன் அளிக்க விரும்புகிறார், உங்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். குறை என்ன, பிசாசு வந்து குற்றப்படுத்துகிறவன், எங்களுடைய சகோதரரை பத்தி குற்றம் சொல்றவன் யாரு, ஆண்டவர் இடத்துல போய் சமூகத்துல பிசாசு. அப்ப நீங்க ஆராதிக்காம இருக்கும் போது அவன் சொல்லுவா, உன்னுடைய பிள்ளை நீ யாருக்காக மறித்து யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீரோ, அவர் உன்னை ஆராதிக்கவில்லை, அங்க நிக்கிறார், அவரால் அவங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அதற்கு தடையா இருக்கிறது யாரு, நாங்க தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, என்னுடைய கரம் குறுகி போகலையா, உங்களுடைய அக்கிரமங்கள்லாம் அதுக்கு நடுவுல வந்து தடுக்குது. கேட்காதபடிக்கு அவருடைய காது மந்தமாகி போகவில்லை. தயவு செய்து நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும், எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்போம், இவ்வளவு காலம் நான் கர்த்தரை தேடுகிறேனே, இவ்வளவு காலம் நான் கர்த்தரை என்னை நாடி போகிறேனே, இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ குறைகள் இருக்கிறது, எவ்வளவோ தேவைகள், என்னுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லையே, ஏன் நான் வாழக்கு கர்த்தருக்கு உள்ள ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் என்னாலே வாழ முடியவில்லை. நான் நாலு பேருக்கு பிரயோஜனம் உள்ளவராய் இருக்க விரும்புகிறேன் இல்லையா. தாவீது சொன்னார், நீர் எனக்கு செய்ததுக்காக நான் உமக்கு என்னத்தை செலுத்துவேன், ஒன்று செய்கிறேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வார. நான் என்னை எதுக்காக நீர் பிடித்தீரோ, நீர் என்னை எதுக்காக தேடி வந்தீரோ, நீர் என்னை எதுக்காக என் பின்னாலே வந்து என்னை அந்த ஒருவரும் அறியாத அந்த வனாந்திரத்திலே என்னை நீர் கண்டீரோ, அதுக்காக நான் வாருகிறேன். இன்னைக்கு நீங்க உங்களுடைய இருதயங்களை கேளுங்க, ஆண்டவர் எதுக்காக உங்களை சந்தித்திருக்கிறார், ஆண்டவர் எதுக்காக உங்களோட வாழ்க்கையில பழைய வாழ்க்கையிலிருந்து உங்களை மீட்டிருக்கிறார், ஆண்டவர் எதுக்காக உங்களுடைய தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார், ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். கர்த்தர் என்னை அவர் என்னை எதுக்காக பிடித்தாரோ அந்த இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அதை அடைகிறதுக்காக ஆசையாய் பின்தொடுகிறேன், அதனால எல்லாவற்றையும் பின்னுக்கு போட்டுட்டேன். வாசிங்க என்னோட கூட ஏசாயா 31 அதிகாரத்துல முதலாவது வசனம்.
சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ.
ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், பாருங்க, நானும் நீங்களும் கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தராலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும் ரட்சிப்பினுடைய ஒரு வாசல் எங்க என்று சொல்லிச்சுனால் அது தேவனை நோக்கி மாத்திரம்தான் பார்க்க வேண்டும் இல்லையா. சங்கீதக்காரன் சொல்கிறார், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். நான் ஜோனத்தானையும் பார்க்கல, என்னுடைய 5 சகோதரங்களையும் பார்க்கல, என்னுடைய தகப்பனை பார்க்கல, சாமுவேலை பார்க்கல, உதவி வருகிற கண்மலையை நோக்கி பார்க்கிறேன். ஆட்டு மந்தையில இருந்த என்னை சர்வ சமஸ்த சபைக்கும் ராஜாவாக்கின என் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னார். தன்னுடைய பிள்ளைகளை அவர் சொல்லவில்லை, பிள்ளைகளை ஒரு பேரும் சொல்லவில்லை. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். நான் எகிப்துக்கு திரும்பி போறதில்லை. எகிப்தின் குதிரைகள் எனக்கு எம்மாத்திரம், எகிப்தின் குதிரை வீரர்களும் எனக்கு எம்மாத்திரம். என் நம்பிக்கையை உமக்காக உம்முடையத்திலேயே வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணம் எங்களுடைய நம்பிக்கைகள். விசுவாசம் என்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் சில நேரங்களில் சில ஷார்ட்கட்டுகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது, அல்லது அந்த ஷார்ட்கட்டுகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். தயவு செய்து அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இந்த பிரச்சனை, அதாவது சொன்னாங்க, பஞ்சம் வந்தபோது இவ்வளவு கலன்மா இவ்வளவுக்கு விற்க வேண்டும் என்று அவன் சொல்லும் போது, இதை வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமான்னு கேட்டாங்க. ஏனடா எங்களுடைய நொலை சில வழியில் எங்களுடைய பிரச்சனைக்கு இப்படி எல்லாம் தீர்வு வருமானு தான் எதிர்பார்க்குது. ஆனால் கர்த்தராலே முடியாத காரியம் ஒன்று உண்டோ? மனுஷரால் இவைகள் கூடாததுதான். இன்னைக்கு இருக்கிற உங்களோட பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்களை சந்திக்கிறதுக்கு அல்லது அதுக்கு ஒரு விமோசனத்தை கொடுக்கிறதுக்கு மனுஷர்களாலே கூடாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்பது மிக முக்கியம். என்னுடைய வேர் எங்கே ஓடி இருக்கிறது என்பது மிக முக்கியம். என்னுடைய பசுமையினுடைய வேர் எங்கே இருக்கிறது என்பதை வச்சுதான் அது வெளிப்படும். ஆக என்னுடைய தேடுதல் கர்த்தரை நோக்கி இல்லை என்று சொல்லி சொன்னால், நானலை போல இருக்கிற எகிப்தை நம்பி போனேன் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் அந்த வசனத்தின் முடிவில் சொல்லுகிறார், அவர்களுக்கு ஐயோ. பழைய மெதடுக்கு போகக்கூடாது. நாங்கள் திரும்பி வந்துட்டோம், அந்நிய தெய்வங்களை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டோம். இனி அந்த மெதடுக்குள்ள நாங்கள் போகக்கூடாது. எங்களுக்கு தேவைகள் எவ்வளவு இருக்கட்டுமே, அக்னியின் உக்கிரம் 7 மடங்கா எரியட்டுமே, பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அந்த அக்னியின் அந்த உக்கிரத்துக்கும் என்னையும் உங்களையும் தப்பி காக்கிறவர் ஒருத்தர் கூடவே வருகிறார். அவரை நானும் நீங்களும் கூடவே வச்சிருக்கணும். அவர் என்னோடு உங்களோடும் கூட உலாவுகிறவர்களா இருக்கலாம். ஆண்டவரை தேடுகிறதுல, அதாவது யாக்கோப் சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன். அப்படி அப்படி ஒரு ஒரு ஆராதனை. அவரை பிடித்துக் கொள்ளணும். அவர் சொல்லணும், நேரமாகுது என்ன விடுன்னு சொல்லி. அப்படி பிடித்துக் கொள்ளுகிற ஒரு ஆராதனை, தொடக்கம் தொடங்கி முடிவு மட்டும் ஃபுல் கான்சென்ட்ரேட். நீங்க அதிலே கவனமா இருக்கணும். எதுக்கு அதுக்கு முக்கியத்துவம், இதுக்கு முக்கியத்துவம் இல்லை. எல்லாமே தொடக்க முதல் ஜபத்திலிருந்து சங்கீத வாசிப்பில இருந்து கடைசி ஜபம் வரைக்கும் எல்லாமே முக்கியம். இதுல ஒன்றையும் தள்ளி ஒன்றையும் நான் பெருசுபடுத்துறதுக்கு இல்லை. தயவு செய்து என்ற ஆண்டவருடைய அசைவாடுதல், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆலோசனை எப்பொழுது உங்களை சந்திக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. நானும் ஆராதனையில் உங்களை மாதிரி தான் இருக்கிறேன் இல்லையா. ஆண்டவருடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கிறேன். கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் நான் யாரையும் திரும்பி பார்த்திருந்தா, அல்ல அந்த நேரத்தில் நான் எழும்பி போயிருந்தா, நடமாடி இருந்தா, நான் அதை இழந்திருப்பேன். வணங்கிக் கொள்ளுங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டு வந்தும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமட்டா எவ்வளவு பரிதாபம், யோசிச்சு பாருங்க. ஆராதனைக்குண்டு வாரம் வந்து கூட ஆண்டவரை சந்திக்க முடியாவிட்டால், அல்லது ஆண்டவருடைய அந்த அருளை பெறாவிட்டால் எவ்வளவு ஒரு அநியாயம். எதுக்காக நாங்கள் இவ்வளவு தூரம் எனக்கிட்டு வரணும் யோசிங்க. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு, முழு ஆவியோடு கர்த்தரை தேடும் போது அப்படித்தான் தேடும். அவனுக்கு தான் அவர் பிரயோஜன வெளியிறங்குமா, அவர் பதில் செய்வார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. ஆணித்தரமான ஒரு வார்த்தை இது. இதை விட வேறு ஆதாரங்கள் எனக்கு தேவையில்லை. நான் கர்த்தரை தேடுகிறதுலாம் என்னுடைய பிரச்சனை இருக்கு. அதைத்தான் ஆண்டவருடைய பலன்ல பிரச்சனை இல்லை, தேடுகிற விதத்துலதான் பிரச்சனை இருக்குது. இப்ப நான் தேடுறதுல நான் என்னத்தான் செக் பண்ணிக் கொள்ளணும்? நான் அப்ப என்னுடைய காரியங்கள், என்னுடைய அணுகுமுறைகள், நான் தேவனை தேடுகிற விதம், என்னுடைய இருதயம் எவ்வளவு நேரம் அவரோட கூட ஒன்றி இருக்குது இந்த ஆராதனையில, அல்லது என்னுடைய சிந்தனைகளை நான் அதுக்கு அடுத்த காரியங்களுக்கு கொண்டு போறனா, அல்லது அதுக்கு முதல் இருந்த காரியங்கள்ல இருக்கிறனா, பிரச்சனைகள்ல இருக்கிறனா, அதுக்கு முதல்ல நடந்த ஒரு பிரச்சனையை குறிச்சு யோசிச்சுக்கொண்டு சமூகத்தில் இருக்கிறனா பாருங்க. ஏன்னு சொன்னா ஆராதிக்கிறவர்களுக்கு சங்கீத புத்தகத்துல சங்கீதம் 40:16,
உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக.
ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தரை தேடும் போது ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ளே உண்டாகிறது. ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லி தருகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அனைவரும் உமக்குள்ளே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். ஆக நான் தேவ சமூகத்துக்கு வந்தேன் சொல்லி சொன்னால், வரும்போது ஒரு எதிர்பார்ப்போட வரணும், ஆனா அதே நேரத்தில் நான் முழுமையாய் தேடி நின்றால் எனக்கு பலன் அளிக்கிற கர்த்தர் மேல நான் சந்தோஷமாய் நான் வீடு போக வேண்டும். இன்னைக்கு அநேகம் பேர் அல்ல ஒரு சில பேர் துக்கத்தோடு போகிறார்கள். ஐயா, நீங்க தேடினது என்ன தேடி நான் கேட்கிறேன், நீங்க எதை தேடி வந்தீங்க, எதை பார்த்து துக்கப்பட்டு போறீங்க? தயவு செய்து நீங்க யோசிங்க, கர்த்தர் உங்களை துக்கப்படுத்தி இருக்க முடியாது. அப்படின்னா நீங்க கர்த்தரை காணல, கர்த்தரை நீங்கள் கண்டிருப்பீர்களானால் நீங்கள் துக்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்துல வந்து ஒருவன் ஒரு பலனை பெறாம போனான்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு தெரிய ஒரு ஆள் தான் அந்த ஐஸ்வர்ய வாலிபன். ஏன்னு அவனுக்கு அவர் சொன்னதை செய்ய முடியாம இருந்தபடினால அவன் துக்கத்தோடு போனான். மெச்சப்படி கர்த்தரை தேடி வந்த எல்லாருமே சந்தோஷமா தான் போனாங்க. எல்லாரும் குணமானார்கள், எல்லாருடைய பிரச்சனைகளும் தீர்ந்தது, ஒருவரும் இயேசுவை தேடி வந்து ஏமாந்து போனதா இல்லை. ஆக அவனே துக்கத்தோட போனான், இயேசு சொன்னதை அவனால செய்ய முடியல. அப்படின்னா ஆராதனைக்கு வந்து நான் துக்கத்தோட போறனா என்ன காரணம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியல என்னால, அதனாலதான் நான் துக்கத்தோட போய்க்கணும். என்ன கர்த்தருக்கு வேதவசனம் தெளிவா சொல்லுது, உம்மை தேடுகிற பெரியவர்கள் சின்னவர்கள் ஊழியக்காரர்னு சொல்லாம உம்மை தேடுகிற அனைவரும். அந்த வசனத்தை இன்னொருக்க வாசிங்க,
உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக.
ஹல்லேலூயா. இதுதான் சாட்சி. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார், என்னுடைய எல்லா கவலைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய எல்லா துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டார், என்னுடைய பிரச்சனைகளுக்காக அவர் எனக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். எப்போது? நான் கர்த்தரை தேடும் போது. நான் கர்த்தரை தேடும் போது அவர் என்னுடைய யுத்த சன்னராய் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறார் எனக்கு முன்பாக. அவர் அறியாத ஒரு புறஜாதி அரசன் கோரேஸ் அவனை பார்த்து சொல்றார், நான் உன்னை கையை பிடித்து இல்லையா வெண்கல கதவுகளை உடைத்து, ஏன்னா நீ என்னுடைய காரியத்தை செய்யும் போது நான் உனக்கு வழியெல்லாம் செவ்வாய்ப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்றார். அறியாத ஒரு ஒரு அரசனுக்கே அவ்வளவு சகாயம் செய்யக்கூடிய தேவனாயிருந்தால், கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஜனம் என்று சொல்லி அவரை துதித்து ஆராதிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை உண்டாக்கி இருக்கிறார். அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிற நன்மைகள் மகா பெரிது. அதை நீங்களும் நானும் எங்களுடைய சிந்தனையில யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டோம். அநேகர் சாட்சி சொல்லும் போது தெரிகிறது எப்படியெல்லாம் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. வியாதி மட்டுமில்ல, வியாகுலங்கள் மட்டுமில்ல, இந்த நாட்டில் சில பேரை வச்சிருக்கிறதே ஒரு பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. அநேக பேர் தலையாட்டுறீங்க, சொல்ற நானே ஒரு சாட்சி இல்லையா. இந்த நாட்டில் தகுதி இல்லாத எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறதே ஒரு பெரிய சாட்சி. கர்த்தருக்குள்ள தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆக நாங்கள் தேடும் போது கர்த்தரை தேடுகிறவர்கள் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு முதல்ல தேடணும். தயவு செய்து சுயநலமா தேடுறது எல்லாத்தையும் விட்டுருங்க. முதல்ல முதலாவது நான் அவரை தேடுகிறதுக்கு காரணம், நீர் எனக்கு நன்மை செய்திருக்கிறீர். செய்த நன்மைக்கே தேடுறதுக்கு இந்த ஆயுள் காணாது. இனி செய்ய போறது இப்ப செய்யறதுக்காக இல்ல, ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்காக நான் அவரை தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார், அதுக்கு எனக்கு இப்ப இருக்கிற ஆயுள் காணாது. இரண்டாவது காரியத்தை பாருங்க, அதே ரோமர்ல 9:31-32 வாசிங்க. ரோமர் 9:31-32.
நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள்.
நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஆண்டவர் ஒரு நியாய பிரமாணத்தை அவர்களுக்கு கட்டளையாய் கொடுத்தார். அந்த கட்டளைகளை அவர்கள் எல்லாம் கை கொண்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த நீதியை அவர்கள் அடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தினுடைய கிரியைகளினாலே அதை தேடினார்கள். கவனிங்க, நியாய பிரமாணம் விசுவாசத்து பிரமாணத்தை விட பெரியதல்ல. ஏனென்றால் விசுவாச பிரமாணம் தான் மிகப்பெரியது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமிடத்திலே கொடுக்கப்பட்டது விசுவாச பிரமாணம், அதற்கு பிறகு வந்ததுதான் நியாய பிரமாணம். ஆக ஆபிரகாமுக்கு கொடுத்ததை விட மேற்படியானது அல்ல இந்த நியாய பிரமாணம். விசுவாச பிரமாணத்தை அதை தள்ளிவிட முடியாது இந்த நியாய பிரமாணத்தினால் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஆனா இஸ்ரவேலர்கள் அதை கை கொண்டார்கள். ஆனால் இருதயத்தில் அந்த இருதயம் நல்லதா இருக்குல்ல. இப்ப உதாரணத்துக்கு, மனிதர்கள் பார்க்கிறார்களே என்று சொல்லி நான் நன்மை செய்கிறது உண்டு, காரியம் உண்டு உண்டு, அல்லது என்னுடைய இருதயத்திலேயே அது நீதியா இருக்கணும் என்றதுக்காக யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் அதை செய்கிறேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு விளங்குதானே. இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு நீதியை செய்தார்கள். நீதி என்றது யாரும் பார்த்தாலும் சரி பார்க்காட்டிலும் சரி நான் செய்ய வேண்டிய ஒன்று இல்லையா. வெறும் கிரியை என்று சொல்லிக்க விசுவாசம் இல்லாம செய்கிற கிரியை இதுதான் இல்லையா. சொல்லி இருக்கு அதனால செய்யறேன், சொல்லி இருக்கு அதனால செய்யறேன், எனக்கு விருப்பம் இல்ல, அவர் கேட்கிறார் அதனால நான் செய்யறேன். இப்படி யாரும் செய்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? தானா இயல்பா? ஆண்டவர் எங்கள அன்பு கூர்ந்துதானே செய்தா? நாங்க யாரும் கேட்டா எங்கிட்ட வந்து செய்தா? அவராகவே அன்பு கூர்ந்துதானே எங்களை ரட்சித்தார். ஆனால் பாருங்க, இவை யார் ஆக்கலன்னு நீங்க விளங்கிக்கொள்ள, முதலாவது அதிகாரத்தை நீங்க வீட்டை போய் வாசி பாருங்க. இஸ்ரவேலர் வந்து கர்த்தருடைய ஒரு சந்ததி, சுதந்திரம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவும் அவர்களுடைய சந்ததியில் தான் பிறந்தாருன்னு சொல்லி அவ்வளவு உரிமைகளும் உள்ளாக்கலாம். அவ்வளவு வேறென்ன ஆண்டவர் அவ்வளவு போராடி மீட்டுக் கொண்டு வந்தார் எகிப்திலிருந்து. ஆனால் விசுவாசத்தினாலே தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால அவர்கள் அதை விழாம அடையாமல் போய்விட்டார்கள். ஆக சபையில கர்த்தரை தேடும் போது எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு வேண்டும். விசுவாசம் இல்லாம நான் இங்க வந்து இருக்க முடியாது. முதலாவது விசுவாச பிரமாணம் என்றது பாருங்க, அது விசுவாசம் இல்லாட்டி என்ன நடக்கும் பாருங்க. அதே ரோமர்ல 10:3 வாசிங்க.
எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள்.
ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் இல்லாம தேடினா என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு நாள் விளங்குதுங்களா? தேவனுடைய நீதிக்கு விசுவாசம் இல்லாம தேவனை தேடுற குரூப்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அங்க தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, அவங்க ஒன்னு சொல்லுவாங்க, இதுதான் நடக்கும். எடக்கு முடக்கா இருக்கும். இசைவாய் கட்டையிலாது அங்க சபையில சரியா. ஒரு கல் இப்படி நின்றா மற்ற கல் குறுக்க நிற்கும். ஏன்? அவங்க தங்களுடைய சுய நீதி நிலைநிறுத்துறதுக்காக. நான் நினைச்சுதான் சட்டம், என்னுடைய விருப்பத்தை தான் நீங்க செய்யணும்னு சொல்லுவாங்க. கர்த்தர் இப்படி சபையில நியமித்திருக்கிறார் என்றதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, மாறாக என்னுடைய சுய விருப்பத்தை நான் நடத்தி கொண்டு போக வேண்டும் அப்படிதான் நினைப்பாங்க. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் கீழ்ப்படியா, அதனாலதான் அவர்களுக்கு இந்த நீதி கிடைக்கல. கிடைக்காததுக்கு காரணம் தேவனுடைய நீதியை அறியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, எவ்வளவும் பிரசங்கம் பண்ணலாம், எத்தனை கூட்டங்களுக்கும் வருவார்கள், வேத வசனத்தை தலைகளா வாசிட்டு இருப்பாங்க, பாடமாக்கி கூட இருந்திருக்கலாம். ஆனா தேவ நீதி என்ன என்னன்னு தெரியாது. அதான் அன்றைக்கு சொன்னாங்க, விபச்சார ஸ்திரியை பிடிச்சி விழுந்து வச்சு மோசே சொல்லி இருக்கிறார், இவளை கல்லறிந்து கொல்லணும் என்று சொல்லி கையும் களவுமாய் பிடித்தோம். தேவனுடைய நீதி என்ன என்னன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து, கர்த்தர் வந்து சபையில எங்களை இரக்கமாய் ரட்சித்து வைத்திருக்கிறார், தகுதி இல்லாத எங்களை அவருடைய கிருபையினாலே ரட்சித்தார். இது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு நீதியினால வந்ததில்லை, கிருபையினால வந்தது. சோ கிருபையினால வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா, அப்ப தேவன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அளிச்சிருக்கு, நான் மற்றவர்களுக்கு கிருபையா இரக்கமா இல்லாம இருக்கக்கூடாது இல்லையா? தேவ நீதிக்கு ஏற்பட்ட ஒரு இரக்கம் எனக்குள்ள இருக்க வேண்டும், அதான் முக்கியம். தேவ நீதியை தள்ளிட்டு அல்ல, தேவ நீதியோடு சேர்ந்த ஒரு இரக்கம் ஒரு மன்னிப்பு எனக்குள்ள எப்பவுமே இருக்க வேணும், அதுக்கு மாறா நானும் செய்யக்கூடாதுதான். ஆனா இங்க என்ன சொல்லுது, வேதம் சொல்லுது, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்துற எந்த பிரச்சனை ஆனாலும் கர்த்தருக்குள்ளால நாங்கள் அதை அணுகிறது தான் எங்களுக்கு நல்லது. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், வேதத்துல என்ன சொல்லி இருக்குது, என்ன ஆலோசனை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஏனண்டா அப்பதான் அதை எல்லாரையும் பாதிக்காது. ஏனண்டா இது வந்து வேத ஆண்ட பவுல் சொன்ன மாதிரி இது ஊண்ட கட்டப்பட வேணுமே ஒழிய இதை இடிச்சு போடுறதல்ல. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதாக்க தன் கையால இடிச்சு போறாள். ஆக சபை என்கிற அந்த மனவாட்டியாக ஸ்திரீ கட்ட வேணும். கட்டுறதுக்கு என்ன வேணும், முதலாவது தேவனை மகிமைப்படுத்தணும், இரண்டாவது விசுவாசம் வேணும். விசுவாசம் என்று சொன்னா தான் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படிய முடியும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது விசுவாசத்தினால. எதுக்கு நான் ஒரே ஒரு குமாரனை நான் பலி கொடுக்கணும் சொல்லி அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தா ஆபிரகாம் இன்றைக்கு விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்திருக்க முடியாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, எல்லாத்துக்கும் பதில் கிடைக்காது. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கேட்டு நானும் நீங்களும் விளங்கி கொண்டுதான் செயல்படணும் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் செய்ய சொன்னா அதை கேள்வி கேட்காம செய்யறதா எனக்கு உங்களுக்கு நல்லது. அதுக்குரிய பதிலே அவர் பின்னுக்கு தருவார், அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் கூட வரும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுபட்டு போகும். அப்ப தெரியும் எங்களுக்கு, ஓ இது கர்த்தர் பேசினா இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி. மாறாக நான் ஒரு கேள்வி கேட்டு அதை விளங்கப்படுத்த பண்ணி இதெல்லாம் பார்த்தா பிரச்சனை தான் வரும், அது ஒரு ஆசீர்வாத குறைச்சல். ஏன்னா என்னுடைய சுய கர்த்தருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யாருன்னு வேதம் கேட்கிறது. ஆக ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் எப்படி கீழ்ப்படியாம போக முடியும்? சபையில வரும்போது சபை என்று சொல்லிச்சுன்னா இந்த துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தரா நிக்கிறார். ஆக அந்த கர்த்தருடைய காரியங்களுக்கு நான் என்னை கீழ்ப்படுத்தணும்னா இருக்க வேணும், அப்பொழுதுதான் நான் சபையில ஒரு அங்கமா இருப்பேன், நான் தேவனுடைய சரீரத்தில் ஒரு உறுப்பா இருப்பேன். நல்லா பாருங்க, நீங்க உங்களோட உறுப்பு சரீரத்திலேயே ஒன்று தள்ளி கொண்டிக்குமா தான் அதை முடிஞ்ச வரைக்கும் ஆபரேஷன் பண்ணி எடுத்து போடுவீங்க, சரியா இல்லையா? எனக்கு மூக்கு சரியில்லைன்னு சொல்லி மூக்கு ஆபரேஷன் பண்ணாக்க நிறைய பேர், ஏன்னா இருக்கிற விதமா அது இல்லைன்னு சொல்லி. அது மூக்கு தானா முளைச்சதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா அது அப்படி இருந்தது. அல்ல இதுல ஒரு காய் வளர்ந்துருக்குன்னு வைங்க முகத்துல, அதை நீங்க ரிமூவ் பண்ணாம விடவே மாட்டீங்க. எதுக்காக இது இருக்க வேண்டிய விதத்துக்கு எதிராக விரோதமா இருக்குது, பாக்குறாக்களுக்கு ஒரு அருவறுப்பு கொடுக்குது, எனக்கும் அருவறுப்பா இருக்குது. அதே மாதிரி அதாவது சில நேரம் சில உறுப்புகள் வந்து இடைஞ்சல் கொடுக்கும், அந்த செயல்பாட்டை தடை பண்ற மாதிரி சில இடைஞ்சலா இருக்கும், அப்ப கூட ரிமூவ் பண்ணிடுவாங்க. மொத்தத்துல சபையில விசுவாசத்தோடு செயல்படும் போதுதான் அங்கே பிரச்சனை இருக்காது, அதுதான் முக்கியம். ஏண்டா விசுவாசம் உள்ளவன் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன், சரியா? நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சாலும் கர்த்தர் எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ணுவார். அதான் விசுவாசத்தினுடைய அந்த அடிப்படை என்ன தெரியுமா? யோசேப் சொன்னார், நீங்களோ எனக்கு உபத்திரவம் பண்ண பாத்தீங்க, கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணார். யோசேப் என்ன சொன்னார், என்ன அனுப்பினதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அல்லது நாம் என்ன குழியில போட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா, கடைசியில நீங்க காப்பாற்றப்படணும்னு சொல்லி. ஆக யாரு ஈசாக்க துரத்தி துரத்தி அனுப்பினாங்க, கிணறு வெட்ட வெட்ட அனுப்பினாங்க. ஈசாக்கு பார்த்தா சரி நான் போற வரைக்கும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், சரியா? நான் போற வரைக்கும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், நான் போற இடத்துல எல்லாம் எங்க தோண்டினாலும் எனக்கு தண்ணி வரும், எங்க விதைச்சாலும் எனக்கு 100 மடங்கு அறுவடை இருக்கு. அதை பார்த்து அவங்க வந்து சொன்னாங்க, கர்த்தர் மூடி இருக்கிறாராமே, இப்ப நாங்க ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வோம், சரியா? அவங்களுக்கு பயம் வந்துடுது. நீங்க கர்த்தருடைய பிள்ளையாய் உங்களுடைய ஆசீர்வாதங்களினாலே நீங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் போது வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு உங்கள் மேல ஒரு மரியாதை ஒரு பயம் வரும், ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை அவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா! நீங்க ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருப்பீர்கள், உங்களை கனம் பண்ணுவார்கள். நீங்க கர்த்தருடைய ஜனமா இருக்கிறதுனால நீங்க ஒன்றும் குறைவுபட்டு போறதில்லை, நீங்க விசேஷித்தவர்களாகத்தான் இருக்க போறீங்க. ஆனால் அந்த சுதந்திரத்தை முழுமையான நானும் நீங்களும் சுதந்திரிச்சு கொள்ளணும். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நாங்கள் இழந்து போகக்கூடாது. சபைக்கு வருஷா வருஷம் சபைக்கு போறோம், ஆனா எங்களுடைய பிரச்சனைகள் தீரவே இல்லை. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துட்டு போகுது, அல்லது ஒரு பிரச்சனை தீர்ந்தா ரெண்டு பிரச்சனை வருது. அப்படி இருக்கப்படாது. ஏனென்றால் நான் முழு மனதோடு முதல்ல அவரை நான் கர்த்தர் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கணும். முதலாவதுதான் கர்த்தரை அறிந்து அவர்களை மகிமைப்படுத்தாமல் இருக்கும்போது என்னவா, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு பிறகு எந்த எங்களோட வாழ்க்கையிலே நன்மை செய்கிற தீமை செய்கிற ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, உணர்வில்லாத உடம்புல நீங்க நெருப்பு பிடிச்சாலும் தெரியாது, காயம் வந்தாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அழிந்து போய்விடுவீர்கள். அல்ல, நானும் அழிந்து போயிடுவேன். என்னுடைய இருதயத்திலே கர்த்தரை தேடுகிற அந்த உணர்வு இருக்கணும். கர்த்தர் தேவன் என்கிற அந்த அறிவு 24 மணித்தியாலும் என்னுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். அது நல்லா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தாழ்ந்து போனாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, பலமா இருந்தாலும் சரி, தேடுகிறவர்களுக்கு உள்ள கேரக்டர்ஸ் வேணும். தேடும் போது சாதாரணமாய் தேடக்கூடாது, முழு பலத்தோடு தேடணும். கர்த்தர் நல்லவர் என்று அவர் சொல்றார், நீ அவங்களை உதடுகளாலே சேர்கிறார்கள், இருதயம் எனக்கு அவர்கள் எனக்கு தூரமா இருக்கின்றார். வெறும் உதடுகளால மட்டும் சோத்திரம்னு சொல்கிறார், ஆனா இருதயமும் தூரமா இருக்கு, நினையாம இருக்கிறாங்க, நான் செய்ததெல்லாம் மறந்துட்டாங்க. கேட்டு கேட்டு வாங்குறது, வாங்கிட்டு திரு பழையபடியும் அதே விக்கிரகங்களுக்கு இஷ்டவேலர் போன மாதிரி கேட்டு கேட்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு கர்த்தரை தேடாம போய் அடுத்த பிரச்சனை வரைக்கும் தான் திருப்பி கர்த்தரை தேடி, இதெல்லாம் வேண்டாம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை என்றைக்குமே எங்களுக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில அவர் தான் எங்களுக்கு முன்னுக்கு போய் கொண்டிருக்க வேண்டும். அப்படிதான் எங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் எப்படி சந்திக்க முடியும்னு சொல்லி ஒரு ஆலோசனை அவர் எனக்கு கொடுக்க முடியும், என்னை பலப்படுத்த முடியும், எனக்கு நான் பயமில்லாம இருக்க முடியும். அப்பொழுது நல்ல அருமையான ஒரு பாட்டு பாடினீர்களே, நான் பயப்படும் நாளிலே அவரை நம்புவேன். தாவீது எழுதுகிறார், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் கர்த்தாவே. வேற யார நாங்க நம்புறது? சகாயம் அடையும்படிக்கு நாங்க யாரிடத்துல போக முடியும்? பாருங்க, வாசிங்க என்னோடு கூட கலாத்தியர்ல 2:20 கலாத்தியர் 2:20.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்.
ஹல்லேலூயா. நாங்கள் பிழைத்திருக்கிறது எதனாலயாம், என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருக்கிறது வேறொன்றாலையும் அல்ல, வெறும் உணவுகளாலேயும் மருந்துகளாலேயும் அல்ல. நாம் பிழைத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா, என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காய் தன் ஜீவனை தந்து என்னை மீட்டுக் கொண்ட அந்த குமாரன் அவர்தான் என்று சொல்லி நான் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தின் காரணத்தினாலே தான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை நான் வேத வசனத்தை சொல்லி இப்ப நான் உண்மையா என்ன பற்றியே சொல்றேன். நான் உங்களுக்கு இப்ப நான் சொன்னது இப்ப என்ன பத்தி, வேதவசனமும் அப்படிதான் சொல்றது. நான் உயிரோடுகளுக்கு காரணம் தான், நான் அன்றைக்கு அவரை நான் விசுவாசிக்காம இருந்திருந்தா நான் அன்றைக்கே மறிச்சு போயிருப்பேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமானுக்கே விசுவாசம் வேணும். பிரியமானவர்களே, நான் நீதிமான் என்கிறதுனால என்னை எப்பவுமே தூக்கி கொண்டு திரியலாது, எனக்கும் விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் பிழையான இடத்துல இருக்கக்கூடாது. நான் வைக்கிற விசுவாசம் இயேசு கிறிஸ்து என்கிற தேவன் அனுப்பின அந்த கர்த்தர் மேல. ஹல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாளைக்கு எனக்காக மரித்து போனார் அல்ல, அவர் தினமும் எனக்காக ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் தினமும் எனக்காக ஜெயம் எடுக்கிற தேவன், தினமும் என்னை பறந்து காக்கிற பட்சியை போல அப்படியே சுத்தி வந்து என்னை காக்கிறவர். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தாங்கும்படிக்கு தம்முடைய தூதர்களை எனக்காக அனுப்புகிறவர், வழிகளை செவ்வாய்படுத்துகிறவர். பாருங்க, எங்களோட வாழ்க்கையில அவர் உங்களோட எப்படி இருக்கிறார்ன்றதை தயவு செய்து நீங்க உங்களுடைய ஆத்மாவில உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தயவு செய்து தியானிங்க. ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரமல்ல, 7 24 மணித்தியாலமும் அவர் உங்களோட எப்படி வருகிறார் என்பதை கொஞ்சம் கவனிங்க. அவர் இல்லாம நாங்க இல்லவே இல்லை. நாங்க வெறும் நேரத்தை பாஸ் பண்றதுக்காக இங்க வந்து கூட இல்ல. கர்த்தர் எங்களை கொண்டு நிச்சயித்திருக்கிற சில காரியங்களை நானும் நீங்களும் நடப்பிக்க வேண்டும். அதுக்கு முதல்ல நாங்க கொஞ்சம் பலன் அடைய வேணும். அதுக்கு முதல்ல நாங்க அறிவில தெளிவுள்ளவர்களா இருக்க வேணும். கர்த்தரை குறித்து தெளிவான சிந்தை எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு தெரியும் அவர் என்னை கொண்டு என்னத்தை செய்ய விருக்கிறார் என்று சொல்லி. அப்புறம் இல்லாட்டி நான் தாறு மாறாக ஓடுகிற வெறும் பெண்ணோட்டகம் மாதிரி நான் அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிவேன். ஆகார் அப்படித்தான் ஓடினா, அங்க ஓடினா எகிப்து இங்கே இருக்கு வந்து, அப்புறம் போயிட்டு ஒரு யோசனை வந்து இல்ல இல்ல முந்தைய நான் இங்கே இருந்து வந்த மாதிரி இருக்கு அந்த பக்கம் ஓடினா, அப்புறம் அங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடினா, தண்ணி செலவழிஞ்சு போகும் வரைக்கும் ஓடினா, கடைசியா தான் பார்த்தா ஓ தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் பலன் கொடுத்தா அந்த பலத்துல கண்ணா பின்னாண்டு ஓடுறது இல்ல, சரியா? அவரை நோக்கி ஓட வேண்டும். அந்த ஓட்டம் மட்டும் தான் சரியா இருக்கும். இது அங்க அங்க பசுமையா இருக்கு, இங்க நல்லா இருக்கு, அங்க நீர்வளம் தரவன சமதரையுமா இருக்கு என்று சொல்லி அங்கே இங்க பார்த்து ஓடினோம்னு சொல்லிச்சுன்னா, ஒரு நாளைக்கு லோத்து மாதிரி வெளியில வாசல்ல வந்து தலையில கைய வச்சுட்டு இருக்க வேண்டியா. ஒரு நாள் நல்ல இடம்னு சொல்லித்தானே போனது, தண்ணி இருக்கு, சமதர மலை கூட இல்ல, அவருக்கு மலையில ஏற கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அவருக்கு தப்பி போன்னு சொல்லிக்கே அவருக்கு மலையில ஏற விருப்பம் இல்ல, சமதர போகணும். கடைசியில முடிவு என்ன? அக்கினிக்கு நேராக இரையாகிறதுக்கு கொஞ்சம் தப்பினார். ஆண்டவர் அவர் மேல வச்ச கிருபையினால மீட்கப்பட்டார். மூன்றாவது காரியம் வாசிங்க என்னோட கூட, ஒன்று கொரிந்தியர் 10:24.
ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன்.
ஹலலூயா. பாருங்க, சபையில வந்து வரும்போது ஒரு சிலருக்கு அப்படியான பிரச்சனைகள் இருக்கலாம், அது வேற விஷயம். அதுக்காக முழுக்க முழுக்க நீங்க மற்றவர்களுக்காக தான் வாழுங்கன்னு நான் சொல்ல இல்ல. ஆனால் நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகுகிற ஒருதன் யோபு மாதிரி இல்லைன்ட்டார். ஆனா அப்பேற்பட்ட யோபுனுடைய சிறையிருப்பை திருப்புறதுக்கே என்ன தேவைப்பட்டு தெரியுமா? யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது. ஏன்னு சொல்லிச்சுனால், மற்றவர்களுடைய அறியாமையிலிருந்து அவர்களை திருப்புகிறது என்னுடைய எங்களுடைய கடமையா இருக்குது. முதல்ல நாங்க கொஞ்சம் அறிவுள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு நாங்களே அறிவில்லாதவர்களா இருந்து கொண்டு மற்றவர்களை திருப்புறோம்னு சொல்லி என்னோட சேர்த்து அவைங்களையும் கொண்டே இழுத்துக்கொண்டே விழுத்துறதில்ல. முதல்ல நாங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும், வேத வசனத்துக்கு நேராக எங்களை நடத்துகளா இருக்கணும், அந்த அந்த வசனத்தை ஆராய்ந்து அறிந்து சத்தியத்தை சத்தியம் போதிக்கிறபடியே இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிற அறிவு முதல்ல எனக்கு இருக்கணும். இருந்தா தான் நாளைக்கு நாலு பேரை நான் மரணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டார்கள் திருப்ப முடியும். ஆக வேதம் சொல்லுது, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். சபையில வந்து இன்றைக்கு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீர், சரியா? இதுதான் கேள்வி. மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு தேடுகிற ஒரு இருதயம் வேணும். ஏன்னு சொன்னால், என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார், மற்றவருக்காக பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் வேணும். பிரியமானவர்களே, அதிலே தேவன் பிரியப்படுகிறார். நீங்க நம்புங்க, நீங்க மற்றவர்களுக்காக செய்கிற ஊக்கமுள்ள ஜபங்கள் எவ்வளவுக்கு பலன் உள்ளதா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதமானதா இருக்கு. நான் சொல்றேன், நீங்க ஜபிக்கிற ஜபங்கள் காத்தோட போய் எங்கேயோ கடல்ல கரைஞ்சு போக இல்ல, நீங்க மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்துறீங்க இல்லையா, நீங்க உங்களுக்காக ஜபிக்கிறத முதல்ல விட்டுட்டு மற்றவர்களுக்காக ஜபிச்சு பாருங்க. ஆனா உண்மையா ஜபிச்சு பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் வந்து தங்கும். மற்றவர்களுக்காக பிரயாசப்பட வேண்டிய ஒரு இதுக்கு ஆபிரகாம் கூட அவன் பஞ்சாதியை பிடிச்சுட்டு போனவனுக்காக ஜபம் பண்ணான் இல்லையா. அவங்களுடைய கற்பத்தை அடைச்சு வச்சிருந்த கர்த்தர் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? அவன் உனக்காக ஜபம் பண்ணுவான். கர்த்தருடைய பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறார், நீ எதிரியா இருந்தாலும் என்னுடைய மகன் உனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுவான் ஐயா, சரியா? என்னுடைய மகன் உனக்காகவும் வேண்டுதல் செய்வான். அதனால சொன்னார், நான் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனும் என்றார். ஏன்னு சொன்னால், சோதோம் குமார அழிய போறன்ற மெசேஜ அவர் சும்மா போய் சொல்ல இல்ல, அவர் சொன்ன போது அவருக்கு தெரியும் ஆபிரகாம் அதற்காக பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணுவான் சொல்லி. ஒரு அழிவு உங்களுக்கு முன்னால இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நானும் நீங்களும் இது சரியா தான் நடக்குது, அல்ல அவங்களுக்கு வேணும், அவங்க இப்படி இப்படி எல்லாம் செய்தாங்கன்னு சொல்லி நீங்க மனதில் நினைக்காதீங்க. தயவு செய்து அந்த அழிவிலிருந்து அவங்களை காப்பாற்றும்படிக்காக தேவனிடத்திலே மன்றாடுங்கள். மோசே கூட மன்றாடினா, பாருங்க ஜனங்களெல்லாம் அழிச்சு போடுவோம்னு சொல்லும் போது மோசே சொல்லிருக்கல, ஆமாண்டவரே இவர்களை நானும் நீசராய் கண்டேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் மோசே என்ன சொல்றார், மற்ற எகிப்தியர்கள் தூத்துவார்களே, மலையில கொண்டு வந்து உங்களுடைய ஜனங்களை அழிக்கிறக்கதான் கூட்டிக்கிட்டு வந்த தூத்துவார்களே. இதான் வித்தியாசம். ரெண்டு பேரும் அங்க பர்வதத்தின் அடியில யோசுவா இருக்கிறார், தேவனுடைய சமத்திலே மோசே இருக்கிறார். யோசுவா சொல்றார் அது யுத்த சத்தம் என்று சொல்லி, மோசே சொல்றார் அது ஆடல் பாடலின் சத்தம் என்று சொல்லி. இதுதான் அந்த அடையாளம். தேவ சமூகத்திலே உண்மையாய் விசுவாசத்தோடு இருக்கிறவனுக்கு பிரச்சனை என்ன என்பதை காண்பித்து கொடுக்குது. ஒருத்தனுக்கு அது சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்குது, சரியா? இன்னொருத்தனுக்கு தான் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியுது. அநேகம் பேரை பார்க்கும், உண்மையாக ஆராதிக்கிறவர்களுக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவன் மற்றவர்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி கொடுப்பார். அவர்கள் அதுக்குரிய யுக்தியோடு அறிவோடு கூட அந்த பிரச்சனைகளை சந்தித்து அவர்களை மீட்டுக் கொள்வார்கள். முடிந்த வரையில மீட்டுக்கொள், எல்லாரையும் மீட்டுக் கொள்ள முடியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் முடிந்த வரைக்கும் நாங்கள் மீட்டுக் கொள்ள வேண்டிய பொறுப்பாளிகளாயிருக்கிறோம். ஒருவரும் இந்த கையில இருந்து பறிச்சு பிசாசு பறிச்சு கொண்டு போக விடக்கூடாது, அந்த தூரத்துக்கு விடக்கூடாது. கசப்பான வேர் முளை தெளும்பி கலக்கம் உண்டாகிற அளவுக்கு விடக்கூடாது. ஆரம்பத்திலேயே அதை நாங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி சம்பவங்கள் வரவிடாதபடிக்கு சத்தியத்தை பேசி தாய் விஷயத்து பிரியமானவர்களை யோசிங்க. இதுல கூடி இருக்கிறது கலகத்துக்கு அல்ல, ஒரு அமைதலுக்கு, சாந்தத்துக்கு, ஒரு சமாதானத்துக்கு, தேவ அன்புக்கு, சந்தோஷத்துக்கு. நீங்க வெளியில ஆறு நாள் கஷ்டப்பட்டுட்டு வந்து இங்கேயும் ஒரு நாள் கஷ்டப்பட போறீங்களா? கஷ்டப்படுறதுக்காவா நாங்க எல்லாம் சேர்ந்துருக்கிறோம் இங்க? இல்லையே. எவ்வளவோ தூரத்துல இருந்து, எத்தனை நகரங்கள்ல இருந்து வந்து இங்க சேர்றீங்க? எதுக்காக சேர்றோம்? தேவனுடைய கரத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்றதுக்காக. இங்க வந்து நான் புது பகையோ புது எதிரியோ சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவா இருக்கக்கூடாது, அதுதான் உண்மை. அந்த இடத்துக்கு நாங்கள் திரும்பி வரணும். அந்த இடத்துக்கு அது எங்களுக்கு கிடைக்காம போக பண்ணுகிற எல்லா அவிசுவாசத்தையும் நாங்கள் விலக்கி தள்ள வேணும். இன்றைக்கு மூன்றாவது காரியம் என்ன? சுய பிரயோஜனத்தை மாத்திரம் தேடிக்கொண்டிருந்தால் கூட சில வழியில அந்த ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, இல்லையா? மற்றவர்கள் மேல் கருத்துள்ளவனா? ஏண்டா பிலிப்பியர்ல ஒரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 2:4-5 வாசிங்க.
அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
ஹல்லேலூயா. மறுபடியும் அதே வசனம் தான் பாருங்க. அவனவன் தனக்கானவைகளை மாத்திரம் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது, இல்லையா? இன்றைக்கு இலங்கை ஊழியங்களை தாங்கும்படிக்கு இங்கே ஒரு இருதயத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இது கிறிஸ்துவினுடைய சிந்தை. யாரோ எங்கேயோ கஷ்டப்படுகிறார்களே என்று சொல்லி நாங்கள் இழந்து விடக்கூடாது. பாசகனிட்ட சொன்ன போது நானும் யோசிச்சேன், இங்க டாய்லெட் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டில் டாய்லெட் இல்லாம யாராவது வீடு இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க? யாராவது இருக்கிறீங்களா? உங்களோட சொந்த நாடு இல்ல, இருந்தாலும் இந்த நாட்டில் டாய்லெட்டோட தானே எங்களை எல்லாருக்கும். அந்த நாட்டில் வரும்போதே அப்பதான் அப்படித்தான் தந்தவங்க. ஆக யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் 340 பேர் மலையில இருக்கிறாங்கன்றதுக்கு உங்களோட பிள்ளைகள் அதுக்குள்ள இருக்குமென்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? யோசிங்க. இருக்கா? எனக்கு அந்த உணர்வு தான் உடனே வந்தது. யாரோ இல்லை, எனக்கு 340 பேரையும் தெரியாது, ஒருத்தரையும் தெரியாது எனக்கு. அங்க அவங்களோட முகம் கூட தெரியாது எங்களுக்கு. ஆனால் கர்த்தருடைய உணர்வு எனக்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா? உங்க வீட்டுல எத்தனை டாய்லெட் இருக்குன்னு அவர் என்ன கேட்டார். சொல்ல மாட்டேன் உங்களுக்கு, நீங்க வீட்டை வந்தா பாருங்க. உடனே எனக்கு பாதிச்சு எஃபெக்ட் பண்ணது, வாசு சொன்னோன்னு வெளிவம் வச்சு வாய்ப்புட்ட உடனே சொன்னதுதான், கர்த்தருடைய ரத்தம் உங்களில் ஓடுமா இருந்தா சிந்தை தான். மெசேஜ் வந்தோடனே உங்களுக்கு உடனே ஓடி அடிக்கும், உங்களுக்கு உங்களுடைய இருதயம் உடனே வேலை செய்யும், உங்களுடைய ரத்தம் கொதிக்கும். நீங்க சொல்லுவீங்க, யா ஆண்டவரே நீர் இப்ப என்னோட பேசியிருக்கிறீர். கணக்கு பார்க்கல, வாசு சொன்ன கணக்கு மறந்து போச்சு எனக்கு, இப்ப சொல்லத்தான் திருப்பம் ஞாபகம் வருது. ஆனா அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் உம்முடைய நாமத்தில். ஏனென்றால் உம்முடைய நாமம் அங்கே அறிவிக்கப்பட போகிறது, இல்லையா? அவங்க அவ்வளவு பிரச்சனையோட இருக்க போய் சூசனா கேட்க மாட்டாங்க, அது உண்மைதான், இல்லையா? அவங்களோட தேவைகளை சந்தித்து பாருங்க, அவங்களோட தேவைகளை, முக்கியமான தேவைகளை சந்தித்து பாருங்க. சந்தித்து பார்க்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் மடை திறந்த வெள்ளம் போல அந்த ஜனங்களுக்குள்ள போகும். 70 கட்டப்பட்டிருந்த ஆபிரகாமின் குமார்த்திகள் எழும்புவார்கள், தேவனை துதிப்பார்கள், மலையில இருக்கிற விக்கிரகங்கள் கட்டோடு அழிஞ்சு போயிடும். இதுதான் எங்களுடைய விருப்பம். இதுக்கு நாங்க அத்திபாரம் போடணும்டா, இப்படியான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதனால தான் சொல்லி கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. தனக்கானவை எப்பவும் எனக்கு 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 நின்று கூடாது. ஏன்னா எனக்குரியவைகளை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் அதுக்கு தகுதியானவனாய் அதுக்கு ஏற்றவனாய் நான் நடந்து கொள்ளும் போது அது என்னிடத்துல வந்து சேர்ந்துட்டு போகுது. அது அதுக்கு யாரும் அங்க ஸ்பான்சர் பண்ண தேவையில்லை, யாரும் சிபாரிசு பண்ண தேவையில்லை. நான் அவர் எதிர்பார்க்கிற ஒழுங்கில இருக்கும் போது அவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் யார் தடுத்தாலும் தடைக்கல் போட்டாலும் அது என்னட்ட வந்துதான் செய்யும். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம், நான் என்ன திருத்திக் கொள்வேன், நான் அவர் எதிர்பார்க்கிற இடத்துல என்ன வைக்க வேணும், இதான் விஷயம். ஈசாக்கு சொன்னார், நான் காட்டுகிற தேசத்துல இரு, நான் சொல்ற இடத்துல இருந்தேன்னு சொன்னா நான் அங்க உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. ஸ்தானத்தை விட்டு விலகாதீங்க, உங்களோட ஸ்தானத்துல இருங்க, கர்த்தர் உங்களை அங்கே வச்சு ஆசீர்வதிப்பார். அதுதான் எனக்கு தெரிஞ்சது இல்லையா. பிரச்சனைகள் வரலாம், நிழல் மாதிரி பெரிய சைஸ்ல வந்து உங்களை பயமுறுத்துற மாதிரி வந்து உங்களுக்கு முன்னால நிக்கலாம். வியாதிகள் வரலாம், வியாகுலங்கள் வரலாம். யாருக்கு தான் வர இல்லை இந்த உலகத்துல, வராத ஒரு புது காரியம் அவங்களுக்கு வந்துட போகுது இல்ல. ஆனால் எனக்கு தெரியும், இதுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சுக்கிறார். இதை நான் கடந்து போகும்போது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவருடைய புகழை நான் மற்றவர்களுக்கு சொல்லும் போது மற்றவர்கள் எனக்கு சொல்ல, ஐயோ நீ இவ்வளவு கஷ்டப்படுறியன்னு சொல்ல, அவரோட சேர்ந்து நானும் புலம்புறதுக்கு இல்ல. கஷ்டப்பட்டா என்ன, அடுத்தது யோபு சொன்னார், நன்மையை பெற்று நாங்கள் தீமையை பெற வேண்டாமோ, தீமைக்கு பிறகு அடுத்து திருப்பி நன்மை வரும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில ஒரு பாடமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனா இதை நீங்க அனுபவிக்கிறவர்களா இருக்கணும் தான் என்னுடைய விருப்பம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இதோட பேசுறதுக்கு காரணம், கர்த்தரும் அறிவார். இத நீங்கள் இந்த வாக்குத்தத்தை நீங்க சுதந்திரிச்சு கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புறார். அதற்கு தடையா இருக்கிற சிறு நரிகளை விலக்கி போடுங்க. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரி எல்லாம் வெளியில் ஒதுக்கி போட்டுருங்க. அதுவெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தாம உங்களை தடுக்குது. அதுவெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்காம உங்களை தடுக்குது. அதுவெல்லாம் சில நேரங்களில் உங்களை சுயநலவாதிகளாய் ஆக்குது. சுயநலம் வேண்டாம் அவங்களுக்கு. வேணும்னு சொல்லிச்சுன்னா இந்த தேசத்துல நாங்க இருக்கிறதுக்கே பெரிய கொடுத்து வச்சுக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இலங்கையில அந்த யுத்தத்துல மத்தியில நடுவுல கைகால் இல்லாமல இல்ல உயிரே இல்லாமல போயிருக்க வேண்டியிருக்காங்க இல்லையா. இவ்வளவு தூரத்துக்கு வந்து இங்க நாங்கள் தேவனுக்குள்ளே உலக பிரகாரமாய் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையோடு வாழ்றோம்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கர்த்தர் தான். கர்த்தர் அறியாத நாட்களிலும் அவர் எங்களுக்கு உதவி செய்தார் என்றுதான் உண்மை. அதை நாங்க விளங்கிக் கொள்ளணும் இல்லையா. ஏதோ நாங்க செய்த புண்ணியத்தினாலே இல்ல, கவர் எங்கள் மேல் வச்ச கிருபையினாலதான் எங்களை அண்டைக்கும் எங்களை காப்பாத்தி கொண்டு வந்தார் சரியா. அதனால நாங்க நல்லா விளங்கிக் கொள்வோம் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு. ஏன்டா இதை குறிச்சிங்க பிலிப்பில இன்னும் 2:21 வாசிங்க.
மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள்.
யார பற்றி சொன்னார் தெரியுமா, அவரோட சேர்ந்து ஊழியம் செய்யறார்களை பற்றி சொன்னார் பவுல். யார பற்றி சொன்னார், தன்னோட சேர்ந்து ஊழியம் செய்யறாங்கள. ஒரு ஆளை தான் அனுப்பக்கூடியா இருந்துப்பா, ஏன்னா அவனுக்கு தான் என்ன மாதிரி ஒரு மனசு இருக்கு. மச்சாக்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரிய விலை தேடாமல் தங்களுக்குரிய விலை ஆதாயத்தை தேடுகிற ஊழியக்காரராக இருந்தார்கள். அதனால இவன் ஒருத்தன் தான் என்னை இருக்கிறதுலே பெஸ்ட் என் டீம்ல, என்ன மாதிரியே சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள் இவன் தான். அதனால இவனை அனுப்புறேன் நான் உங்கள்கிட்ட. அப்ப எனக்கு தெரியும், ஏன்னா அந்த நாட்கள ஹேண்டி இல்ல, இன்டர்நெட் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவர் போய் அங்கே ஊழியத்தை நடத்திட்டு திருப்பி 6 மாதத்துக்கு பிறகு கழுதையிலயோ ஒட்டகத்திலேயோ திரும்பி வந்து சொன்னாதான் உண்டு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்கு. இங்க நான் இங்க வந்துட்டு அங்க போறதுக்குள்ள நீங்க கேள்விக்கு தெளிவாடு சொல்லிடுவீங்க. சொன்ன பிறகு வந்து இப்படி எங்களை பிடிச்சி கடி கடினு கடிச்சிட்டு போறாருன்னு சொல்லி அந்த நாட்கள் தெரியாது. ஆண்டவர் அதான் பவுல் எழுதுறார், அவன் ஒருத்தன் தான் என்ன மாதிரி ஒரு இருதயமாப்பா, அதனாலதான் அவனை உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறேன் நான் பாருங்க. ஏனென்று மற்றவர்கள் என்ன செய்யறார்கள், கிறிஸ்துவின் ஊழியத்தை ஆதாய தொழிலாய் பார்க்கிறார்கள். இன்றைக்கு அது வர வர பெருகி கொண்டே இருக்குது. நான் அதை பற்றி பேச வரையில, ஆனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்க தயவு செய்து அடையாளம் கொண்டுங்கள். ஏன்னு சொன்னால் கிறிஸ்து ஒரு இயேசு பிடிச்சினார், என்னுடைய ஊழியக்காரன் நான் அங்கே இருக்கிறேனோ அவன் அங்கே இருப்பான் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. என்னுடைய ஊழியக்காரன் நான் எங்கே இருக்கிறேனோ அவனும் அங்கேதான் இருப்பான். கிறிஸ்துவனுடைய இரக்கங்கள், கிறிஸ்துவனுடைய ஆறுதல்கள், கிறிஸ்துவனுடைய இயக்கங்கள் எந்த இடத்துல இருக்கிறதோ அங்கேதான் கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் இருக்க வேணும். எந்த தேவைகள் சந்திக்கப்படணுமோ அங்கே இருக்க வேணும் இல்லையா. மாட மாளிகையில பணக்காரர்களோட அங்க போய் கூடிக்கொண்டிருக்கிறதுக்கு இல்ல, நானும் அவர்கள் ஒரு ஆள்னு சொல்லி அடையாளம் காட்டுறதுக்கு இல்ல. தேவை இருந்தா போகலாம், ஆனா மற்றபடி எங்க தேவை இருக்கோ அங்க கிறிஸ்து இருக்கிறார், எங்க கிறிஸ்து இருக்கிறாரோ அங்க நானும் இருக்கும். அல்லது அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுவேன், ஒரு கை கொடுக்கணும், என்னால எது முடியுமோ அந்த ஊழியத்துக்கு அந்த பங்களிப்பை நான் செய்ய வேணும். வாசிங்க என்னோடு கூட சங்கீதம் 105:3-4.
அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த வேதவசனம் எங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது என்னென்றால், கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக. நன்மை செய்தா அதுல உள்ள திருப்தி, அதுல உள்ள சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது, வேற எந்த தொழிலையும் கிடைக்காது. நீங்க 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரியான ஒரு ஆத்ம திருப்தி வேற எந்த காரியத்திலையும் உங்களுக்கு வராது. 4 பேருக்கு உதவி செய்து பாருங்க, கர்த்தருக்குள்ள 4 பேரை திருப்பி பாருங்க, அப்போ அதனுடைய சந்தோஷம் உங்களுக்கு விரும்பும் தெரியும். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஏனென்றால் இந்த மாதிரியான காரியங்களால ஆலோசனைகளால அவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னால், ஆசீர்வதிக்கிறது காரணம் மறுபடியும் என்னுடைய சுயநலம் அல்ல. நான் திருப்பவும் உங்களுக்கு சொல்றேன், நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணம் மற்றவர்களை நான் ஆசீர்வதிக்கிறதுக்காக, மற்றவர்களுக்கு நான் உதவி செய்யறதுக்காக. நான் இன்றைக்கு பலப்பட்டிருக்கிறது இன்னும் 4 பேரை பலப்படுத்துறதுக்காக. நான் இன்றைக்கு எழும்பி நிற்கிறது இன்னும் 2 விழுந்து போனவர்களை தூக்கி விடுகிறதுக்காக. நான் நிக்கிறேன் சொல்லி பெருமை பாராட்டுறதுக்கு அல்ல. தயவு செய்து இதை சொல்றதுக்கு யாராவது எங்கே இருந்தும் வர வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் தினமும் உங்களோட பேசுறா. நீங்க வேதம் வாசிக்கிறீங்க இல்லையா, நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா, கர்த்தர் உங்களோட இருதயங்கள பேச இல்லையா, அவருடைய ஆவியானவர் உங்களோட இருதயங்கள இல்லையா? தயவு செய்து அந்த சத்தத்துக்கு செவி விடுங்க, பேசுகிறவருக்கு நீங்க செவி கொடுங்க. ஏனென்றால் அவருக்கு கோபம் ஊட்டி ஒரு குரூப் அழிஞ்சு போச்சு, அவர்களால் மீட்கப்பட்ட அந்த ஜனங்கள்லாம் அழிஞ்சு போனாங்க, வேற யாருமே இல்ல. என்றபடியா எங்களை மீட்டவர் எங்களை அழிவுக்கு நேரா விடமாட்டாருன்னு சொல்றதுக்கு இல்ல. நாங்கள் அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ளாவிட்டால் அந்த அழிவுக்கு நேரம் அவருடைய பாதுகாப்பின் கரம் கொஞ்சம் திறந்து விட்டதுன்னு சொல்லிச்சுன்னா நாங்களும் அதே அழிவுக்கு நேராய் பழையபடியும் நிற்போம். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல இல்ல, இவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் இவ்வளவு உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு கர்த்தரை தேடின நாங்கள் கடைசியில அந்த ஓட்டத்தினுடைய முடிவு எல்லையை கடக்கிறதுக்கு முதல்ல அதுல போய் விழுந்த கதையா இருக்கக்கூடாது இல்லீங்களா? கடைசி அந்த எல்லையை தாண்டதுக்கு முதல்ல போய் தடக்கி விழுந்த கதையா இருக்கக்கூடாது. இவ்வளவு தூரம் ஓடி போட்டு நீங்க உங்களை அநேகம் பேர் என்னை விட அதிக காலமாய் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. என்னபடினால நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கொள்றது என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்தில அவருடைய மகிமைக்காக நான் உங்களை கேட்கறது என்னன்னு சொல்லி சொன்னால், தத்தரை தேடி வரும்போது சந்தோஷமா வாங்க. ஆராதனை என்று சொல்லும் போது அவருக்கு ஒரு பண்டிகை. நான் அவரை மகிமைப்படுத்த போறேன், என்னை மீட்ட ரட்சகரை, என்னை ஆசீர்வதித்த தேவனை, என்னை மரண கண்ணியலுக்கு நீங்களாக்கி தப்புவித்த கர்த்தரை நான் இப்ப மகிமைப்படுத்த போறேன். திரளான ஜனங்களுக்கு நடுவில் நான் உண்மை ஸ்தோத்தரிப்பேன், மகிமைப்படுத்துவேன் தாவீது சொன்னார். வெட்கப்பட வேண்டாம் யாருமே இதுல. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருக்கிறது உங்களை எல்லாருக்கும் தெரியும், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது தெரியும். அந்தபடினால மகிமைப்படுத்துறதுக்கு யாரும் வெட்கப்படாதீங்க. பக்கத்தில் இருக்காக பார்த்தாலும் பார்க்காட்டிலும் சரி, நான் கையை வத்தி ஆராதிப்பேன், நான் கை தட்டி ஆராதிப்பேன், நான் ஆண்டவரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன் இல்லையா? அவரை முழு பலத்தோடு ஆராதிங்க முதலாவது. ரெண்டாவது, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார்னு சொல்லி நீங்க விசுவாசிங்க சரியா, அத விசுவாசத்தோடு ஆராதனைக்கு வர வேண்டும். மூன்றாவது, மற்றவர்களுடைய நன்மையும் கருத்துல கொண்டு எப்பவுமே நாங்க அதையும் தேடுகிறவர்களா இருக்க வேணும் இல்லையா? ஜபிக்கிறோம், நிறைய உபவாச கூட்டங்கள்லாம் செய்றீங்க, இதுல சின்ன சின்ன காரியங்கள் கொஞ்சம் குறைவா இருந்தால் பரவாயில்ல, அதை இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி எங்களை நாங்கள் தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். தயவு செய்து எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலே எங்களை கொஞ்சம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ஆமேன். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். அந்த உத்தம இருதயம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும்படிக்கு தேவன் எங்களை புடமுட விரும்புகிறார். அவருடைய வார்த்தையினாலே என்னையும் உங்களையும் அவர் சுத்தப்படுத்துகிறார். அவருடைய ஆலோசனைகளினாலே எங்களுடைய பலகீனங்களை எல்லாம் எங்களை விட்டு விலக்கி போடுகிறார். கர்த்தருக்கு ஏற்ற மகனாய் மகளாய் அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாய் அவருடைய சமூகத்திலே எங்களை வைத்து கட்ட விரும்புகிறார். இந்த சபையிலே ஒரு அங்கத்தினராய் ஒரு கல்லாய் அவருடைய இசைவாய் அவருடைய மாளிகையாய் நாங்கள் எழும்புகிறதுக்கு எங்களுக்குள்ளே சில திருத்தங்கள் வேண்டியதாயிருக்கிறது. அவரை தேடும் போது முழு பலத்தோடும் கர்த்தரே உயர்ந்தவர் என்று சொல்லி மகிமைப்படுத்துகிற அந்த இருதயம் வேண்டும். இரண்டாவது அவர் தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்கிற அந்த உறுதி வேண்டும். மூன்றாவது அவரை போல மற்றவர்களுக்காக என்றைக்குமே இறங்குகிறவர்களாயிருக்க வேண்டும். மற்றவருடைய பிரயோஜனத்தை தேடுகிறவர்களாயிருக்க வேண்டும். நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமுள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, தேவரே உங்களுடைய சிந்தையானது எங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே இதை நாங்கள் அப்பியாசப்படுத்தி தேவனே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்திலே சுடர்விட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் தாமே எங்களை கொண்டு வந்து இருத்தியிருக்கிற இந்த சபையிலும் சங்கத்திலும் நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாயும் உலகத்துக்கு உப்பாய் உள்ளவர்களாயும் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் பாத்திரத்திலிருந்து நாங்கள் குறி விலகி போகாதபடிக்கு நீர் நியமித்த அந்த ஓட்டத்திலே சீராய் ஓடி உங்களுடைய சமூகத்தை நாங்கள் அடையும்படிக்கு கர்த்தாவே எங்களை போதிக்கும்படியாய் செபிக்கிறேன். எங்களை உங்களுடைய கரங்களே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவரீர் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா கர்த்தாவே உங்களுடைய நீதியை நடப்பிக்கிறவர்களாய் தேவரீர் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. தாப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களே ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.